32ல இருந்து 36 வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். நாளே நல்ல சாப்டர் தான். வித்யாதரன் முக்தி மற்றும் சங்கச்சூடா வதம். பேர் சங்காச்சுரன், புதுசா இதை பேர் கொடுத்துட்டாங்க. சங்காச்சுரன், சங்கச்சூடா. சங்காச்சுரன்னா சங்கின் வடிவில் இருக்கக்கூடிய அரசன், அசுரன் அப்படின்னு அர்த்தம். இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க சங்காசுரன். சங்காசுரன்னா சங்கின் வடிவில் இருக்கக்கூடிய அரசன், ஆனால் அவன் பேர் சங்காச்சூடா. சங்கின் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மணியை தலையில் வச்சுருந்தான். சூடி தமிழில் சொல்லுவாங்க, சூடி ஆண்டாளுக்கு பேர் சொல்லுவாங்க. சூடி கொடுத்த மங்கையன், சூடு சூடுனா தலையில் வைக்கிறது. ஸோ சங்கா சங்கச்சூடா, சங்கச்சூடாங்கிறது தான் அவனோட பேர். தமிழில் சங்காசுரன்னு டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப அழகாக கொடுத்துட்டாரு. அர்த்தம் ஆனால் வேற. அசுரங்கிறத சேர்க்கணும் அப்படின்னா சங்கச்சூடா அசுரன், சங்கச்சூடா அசுரா, அதுதான் கரெக்டாக இருக்கும். வித்யாதரன் முக்தி மற்றும் சங்கச்சூட வதம். ஒரு தடவை நந்த மகாராஜ் அவங்க தலைமையிலான ஆளுங்க எல்லாருமே வந்து நம்ம சிவராத்திரியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இந்த இது படிச்சு பார்த்தீங்களா? யாரெல்லாம் இதுக்கப்புறம் படிச்சு பார்த்தீங்க? எவ்வளோ படிச்சீங்க? 40 வரையும் படிச்சீங்க. நீங்க கடைசி வரையும், நீங்க 80 வரையும் படிச்சிருக்கீங்க. நிஜமா 50 80 நாங்க எஜமானதே 50 ஆயிடுச்சு. வேற யாரும் இதை தாண்டி இன்னும் படிக்கலையா? ஏன் 1.5 மாசம் இருந்ததுல ஒழுங்கா படிச்சிருந்தா புக்கே முடிச்சிருக்கலாமா? ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? படிக்கலன்னா ஏன் படிக்கலன்னு சொல்லணும். புக் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா கதை. அப்படி எவ்வளவு வித்திருக்கிறோம் இது வரைக்கும்? ஒன்னும் பெருசாலாம் வைக்கல. ஒரு தடவை நந்த மகாராஜ் தலைமையில இருந்த எல்லா கோப்பர்களுமே வந்து சிவராத்திரியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இப்ப ஒரு கேள்வி எழலாம், ஏன் அவங்க வந்து சிவராத்திரி பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க? சிவராத்திரி வந்து சிவபெருமான கும்பிடக்கூடியவங்க கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. ஏன் வந்து நந்த மகாராஜ் கிருஷ்ணரே இருக்கிறார் அவங்க கூட, அப்படி இருக்கும்போது ஏன் சிவனை வழிபடுறதுக்கு அவங்க வந்து முயற்சி செய்கிறாங்க? ஏன் அட்லீஸ்ட் படிச்சு பார்த்தாங்களா சொல்லுங்க. புக்கை மூடி வச்சுட்டு படிங்க, புக்கை மூடி வச்சிருங்க, புக்கை மூடி வச்சிருங்க. அவர் அவர் ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர் அப்படிங்கிற காரணத்தினால அவரை வந்து வழிபடுறதுக்கு முன் வராங்க. இது வந்து ஒவ்வொரு தடவையும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கிடையாது. சிவராத்திரி அப்படிங்கிறது வருஷ வருஷம் அவங்க பண்ணக்கூடிய கிடையாது, ஏதோ ஒரு தடவை. ஸோ சிவன் ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஏதாவது ஒரு தடவை ஏதோ ஒரு வருஷம் சிவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. ஏதோ ஒரு காலத்தில் சிவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அவங்க வந்து அம்பிகாவனம்னு ஒரு காடு இருக்குது, அங்கே போகிறாங்க. அந்த அம்பிகாவனத்துக்கு போய் அங்கே சிவனை துர்கையோடு சேர்த்து வழிபடுறாங்க. துர்கை ஆகட்டும் சிவனாகட்டும் வழிபடுறதுனா ரெண்டு பேரும் சேர்த்து தான் வழிபடணும். அது வந்து எல்லா இதுலேயுமே பொருந்தக்கூடிய குறிப்பா துர்கையை வழிபடும் போது, இங்கே பிரபுபா மேற்கோள் காட்டுறார், துர்கையை வழிபடும் போது கணவனோட சேர்த்து தான் வழிபடணும், சிவபெருமானோட சேர்த்து தான் வழிபடணும். கற்புள்ள பெண்கள் வந்து கணவன் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால எல்லாரும், எல்லா பெண்கள்லையும் மிகச்சிறந்தவங்க துர்கை அம்பிகா. அவங்க எப்படி தன்னுடைய கணவனை விட்டு வெளியில வருவாங்க? கணவனை விட்டு தன்னை கூப்பிட்டதுனால தான் பெரிய பிரச்சனையே ஆச்சு. எல்லாருக்கும் தெரியும் தக்ஷன் தந்தை கூப்பிட்டதுக்கே பிரச்சனையாச்சு. அப்படி இருக்கும்போது நம்மலாம் கூப்பிட்டா என்ன ஆகும்? அப்ப இன்னைக்கு ஊர் உலகத்துலலாம் மாரியம்மன் பூஜை பண்ணாங்களா, அதுக்கெல்லாம் என்ன விளைவு கிடைக்கும்? அவங்கெல்லாம் உண்மையில பலன் அடைவாங்களா? துர்கை அணுக முடியுமா? கிடையாது. அவங்கெல்லாம் துர்கை அணுகிறவங்க கூட கிடையாது. துர்கையினுடைய ஆட்கள் பூதங்களை தான் அவங்க அணுகின்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து துர்கை அணுக முடியாது. மாரியம்மன் கோயிலுக்கு போறதுனா மாரியம்மன் அவங்க காளியம்மன் அவங்கெல்லாம் அணுக முடியாது. சிவபெருமான் இல்லாம துர்கை வந்து வரமாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம ஒருத்தர் வந்து வழிபடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதை வந்து இங்கே பிரபுபா வந்து மேற்கோள் காட்டுறாரு. ஒருத்தர் வழிபடணும் அப்படின்னா சிவபெருமானையும் துர்கையும் சேர்த்து வழிபடணும். அப்போ அவங்க வந்து எல்லாருமே போகிறாங்க, அம்பிகாவனத்துக்கு போகிறாங்க. அம்பிகாவனத்தில் இந்த அம்பிகாவனம் எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட குஜராத் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபா வந்து சொல்கிறார். ஸோ குஜராத் பக்கத்தில் இருக்குன்னா அங்கே வந்து சரஸ்வதி நதி ஓடின் இருக்கு. இன்றைக்கி வந்து சரஸ்வதி நதி அங்கே எதுவும் கிடையாது, ஆனால் சரஸ்வதி நதி முதல்ல இருந்தது முன்ன காலத்தில். அதனால் அந்த சரஸ்வதி நதியினுடைய கரையில் போய் இவங்கெல்லாம் அங்கே அம்பிகாவனத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. பொதுவாக ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, வேத கலாச்சாரத்தில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் புனித ஸ்தலத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்கே வந்து முதல்ல ஷேவ் பண்ணுவாங்க. யார் போனாலும் சரி, அவங்க வந்து தலையெல்லாம் ஷேவ் பண்ணி சிக்கா வச்சுட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு நாள் விரதம் இருப்பாங்க, ஒரு நாள் விரதம் இருந்துட்டு அப்புறம்தான் வந்து அவங்க அன்னைக்கு ராத்திரியில் கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பாங்க. இதுதான் வந்து பழக்கம். விரதம் இருக்காம அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், புனித ஸ்தலத்துக்கு போனோம்னா அப்போ தான் வந்து நல்லா நல்லா வயிறு கட்ட கட்டிடுறோம். ஆனால் புனித ஸ்தலத்துக்கு போன பழக்கம் என்ன அப்படின்னா, முதல் நாள் ஃபுல்லாக விரதம் எடுத்துட்டு ராத்திரி முழிச்சிருப்பாங்க. ராத்திரி முழிச்சிருக்கும்போது அப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பாங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து விரதத்தை முறிச்சதா கருதப்படாது. அடுத்த நாள் தான் அவங்க வந்து பிரசாதம் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பழக்கம், வேத கலாச்சாரம். ஸோ அது மாதிரி அவங்க நந்த மகாராஜ் அவங்களும் வந்து புனித ஸ்தலத்துக்கு போய் அங்கே வந்து தங்களுடைய தலையெல்லாம் நல்லா ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருந்துட்டு ராத்திரியில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறார். தண்ணி குடிச்சிட்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நைட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு தூங்குறாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பாம்பு ஒன்று வருது, பெரிய மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு வந்து நந்த மகாராஜர் அப்படியே முழுங்குது. நந்த மகாராஜ் முழுங்க பார்த்தறையும் நந்த மகாராஜ் வந்து உதவி கூப்பிடுறார். கூட இருக்கிற எல்லா கோபர்களும் வந்து எந்திரிச்சு வந்து அந்த பாம்பை வந்து அடி அடி நடிக்கிறாங்க. அந்த பாம்பு அடிச்சரியும், ஆனால் அந்த பாம்பு உன்னுடைய வலிமை வந்து கொன்றுன மாதிரி தெரியல. இவங்க என்னதான் அடி போட்டாலும் அந்த பாம்பு வந்து நந்த மகாராஜரை விடுற மாதிரி தெரியல. அதனால வந்து கிருஷ்ணரை வந்து உதவி கூப்பிட்றாங்க. கிருஷ்ணர் வர்றார், வெறும்ன தன்னோட காலால் ஒரு மிதி மிதிக்கிறார், அப்படி தொடர்றார். தொட்ட உடனே வந்து அந்த பாம்பு வந்து ஒரு அழகிய ஒரு தேவனுடைய உடம்பை எடுத்துக்கிட்டு அந்த பாம்பு நிற்கிது. அந்த மனிதன் அவன் யார் அப்படின்னா வித்யாதரன். வித்யாதரன், அந்த வித்யாதரன் முன்ன வந்து வித்யாதரன் வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். வித்யாதரன் வந்து கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறான். இந்த வித்யாதரன் ஏன் பாம்பா போனான் அப்படின்னா, அங்கே வந்து அங்கீர முனி வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துருப்பார். அங்கீர முனி அவனுக்கு சாபம் கொடுத்துருப்பார். இங்கே காரணங்கள் இருக்கும். அவர் வந்து யார், ஓகே, அவனுக்கு வந்து அழகு, தன்னுடைய அழகு மேல ரொம்ப கர்வம் உடையது. வித்யாதரன் வந்து ரொம்ப அழகா இருப்பான். அந்த அழகுல வந்து அவனுக்கு கர்வம். அந்த அழகுல கர்வம் இருக்கிறனால ஒரு தடவை அங்கீரமுனிய பார்க்கும்போது அங்கீரமுனி ரொம்ப அசிங்கமா இருக்கிறாரு சொல்லி அவரை பார்த்து ஏளனமா சிரிச்சான். அவர் மேல போற அவனுக்கு வந்து தற்பெருமை, நான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நான் வந்து ரொம்ப அழகா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால அவன் வந்து அங்கீரமுனிவை இலக்காரம் செய்யறான். அங்கீரமுனிய அவமானம் பண்ணும்போது அவர் வந்து பாம்பா போயிடு அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். பாம்பு வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிறவி, பாம்பு வந்து பொறாமையினுடைய ஒரு வெளித்தோற்றம். யாரெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையா இருக்கிறாங்களோ, அவங்க இப்படி இருக்காங்களே இவங்க அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாம்பா பிறக்க வேண்டியிருக்கும். இங்க வந்து உட்காருங்க, எல்லாம் இப்படியே உட்காந்தீங்கன்னா என் கருத்து சொல்லி போயிடும். இந்த பக்கம் யாருமே உட்கார மாட்டேங்குது, எல்லாம் அப்படியே உட்காந்து கருத்து சொல்லிக்கணும். ஸோ அங்கீரமுனி சாபம் கொடுத்தார். ஸோ வெளி தோற்றத்தில் பார்க்கறதுக்கு அங்கீரமுனியினுடைய சாபம் வந்து ஒரு பாம்பா பிறக்க வேண்டிய நேர்ந்ததே அப்படிங்கிறது சாபத்தை வந்து உணர்றான். ஆனால் அதே சமயத்தில் அந்த சாபமும் வந்து அவருடைய கருணை தான். அது எப்படி, ஒருத்த வந்து பாம்பா பிறக்கிறான் கஷ்டப்படுறான், அப்போ அந்த சாபம் எப்படி கருணையாகும், கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்குது, அதனால அந்த சாபம் வந்து உண்மையில சாபம் கிடையாது. இப்ப ஒரு முக்கியமான கருத்தை ஸ்ரீல பிரபுபாத் விளக்கி சொல்றார். இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து பெரிய பெரிய குடும்பத்துல பிறக்கிறாங்க, நிறைய சொத்து சுகத்தோட பிறக்கிறாங்க, ஆனா அந்த சொத்து சுகம் எதுவுமே வந்து பிரயோஜனம் கிடையாது கிருஷ்ண பக்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வாழ்க்கையில, நான் வந்து பெரிய பணக்காரனா இருக்கணும், நான் வந்து நிறைய சொத்து சேகரிக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் சொத்து சுகத்தோட இருந்தாலும் அந்த நிலையில இருந்து நம்ம எந்த சூழ்நிலை வேணாலும் கீழே விழலாம். எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து நமக்கு உதவாது. குறிப்பா மரணம் வந்தது அப்படின்னா அது எல்லாமே போயிடும். அப்ப அவனுடைய பிறவியே பிரயோஜனம் தான் போயிடுது. அவன் பெரிய பணக்காரனா இருக்கலாம், நிறைய சொத்து சேகரிக்கலாம், நிறைய பட்டம் வாங்கியிருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பேரு சின்ன பேர் இவ்வளவு பெருசு இருக்கும், பின்னாடி பட்டம் இவ்வளவு பெருசுக்குன்னு அந்த படிப்பு இந்த படிப்பு வரிசையா எழுதி வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இப்ப எவ்வளவுதான் பெரிய பட்டம் வாங்கி இருந்திருக்கலாம், ஆனா அதனால என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா அவன் உயர்குலத்துல பிறந்திருந்தாலும் எவ்வளவுதான் அழகானவனா இருந்தாலும் எவ்வளவுதான் கல்வி உடையவனா இருந்தாலும் எவ்வளவுதான் வீரம் உடையவனா இருந்தாலும் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கிருஷ்ண பக்தி இல்லாத பட்சத்துல. அதை வந்து பிரபுபா வந்து விளக்கி சொல்ற. இங்க பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, பாம்பு வந்து பொறாமையுடைய ஜந்து தான் பாம்பு. அந்த பாம்பு கிட்ட பொறாமை இருந்ததுன்னா அது எவ்வளவோ தேவலாமா மனுஷங்கிட்ட பொறாமை இருக்கிறத காட்டிலும். ஏன்னா பாம்பு பொறாமையுடைய ஜந்து தான், ஆனா பாம்பை வந்து பாம்பாட்டி வந்து மயக்கிடலாம். அதை ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை வச்சு பாம்பை வந்து மயக்கிடலாம். ஆனா இந்த பொறாமையுடைய மனுஷனை எப்படியாவது திருப்திப்படுத்த முடியுமா, முடியாது. அவன் வந்து தனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அடுத்தவனுக்கு இவ்வளவு இருக்குதே அப்படின்னு சொல்லி பொறாமப்படும். அதனால அந்த பொறாமை வந்து ஒருத்தர் வந்து கைவிடணும். இந்த பொறாமை வந்து ரொம்ப வலுவானது, அது வந்து அவ்வளவு எளிமையானது கிடையாது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காம குரோத லோப மத மோகம் ஆச்சரியம், இந்த ஆறும் நமக்கு எதிரிகள். இந்த ஆறும் என்னன்னு யாரால சொல்ல முடியும் தமிழ்ல? இந்த மூணு முடிக்கிறீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க இது? காம குரோத லோப மத மோக மத்சரிய என்ன அர்த்தம்? ஆறும் யார் சொல்றீங்க அதான் கேள்வி. இந்த ஆறும் நம்மளுடைய நித்தியமான எதிரிகள், நம்மளுடைய கலங்கங்கள் அப்படின்னு எத்தனை இடத்துல பார்த்திருக்கிறோம். காம குரோத லோப மத மோக மாத்சரியம் ஒரு வகையான மோகம் தமிழே சொல்லுவோம். மத்சரியம்னா பொறாமை. காம குரோத லோப மத மோக மத்சரியம், இந்த ஆறும் நமக்கு எதிரிகள்னு சொல்லப்படுது. இந்த ஆறுல அஞ்சு விஷயங்களை நம்ம கிருஷ்ண பக்தியை நோக்கி திருப்பலாம், ஆனா இந்த பொறாமையை வந்து கிருஷ்ண பக்தியை நோக்கி திருப்ப முடியாது. காமத்தை வந்து நம்ம கிருஷ்ண பக்தியை நோக்கி திருப்பலாம். என்ன சொல்ற சைத்தன்ய சரிதாமதம் என்ன சொல்றதுன்னா, கிருஷ்ணருடைய இந்திரிய ஆத்மேந்திரிய பிரீத்தி நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அது காமம். கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி அது பிரேமம். கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அது பிரேமம். ஸோ நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு பதிலாக நம்ம கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உயரணும். ஸோ இது கிருஷ்ண பக்தியை நோக்கி நம்மளுடைய காமத்தை திசை திருப்பறது. கிருஷ்ண பக்தியை நோக்கி நம்மளுடைய காமத்தை திசை திருப்ப முடியும். கோபம், கோபத்தை நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை நோக்கி திசை திருப்ப முடியும். எப்ப கிருஷ்ண பக்தர்களையோ கிருஷ்ணரையோ ஒருத்தர் நிந்திக்கிறாங்களோ அந்த சமயத்துல நம்ம நம்மளுடைய கோபத்தை உபயோகப்படுத்த முடியும். இந்த காமத்தை கிருஷ்ண பக்தியை நோக்கி திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுங்க பார்க்கலாம். காமத்தை கிருஷ்ண பக்தியை நோக்கி திருப்பலாம். கோபியர்கள், கோபியர்கள், கோபீஸ் அவங்க வந்து தங்க அவங்க வந்து காமத்தை கிருஷ்ணரை நோக்கி திருப்பினாங்க, அதனால அது காமம் கிடையாது, அது பிரேமம். கோபம், கோபத்தை கிருஷ்ண பக்தியை நோக்கி திருப்பினதுக்கு உதாரணம் கொடுங்க பார்க்கலாம். அனுமன், அப்புறம் அர்ஜுன், இவங்கெல்லாம் வந்து கோபம், கோபப்பட்டாங்க அதனாலதான் சண்டை போட முடிஞ்சது. கோபம் இல்லைன்னா சண்டை அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அந்த கோபத்தை வந்து ஆனா கிருஷ்ண பக்தியில உபயோகப்படுத்தினாங்க. அப்புறம் லோபம், பேராசை, அந்த பேராசை எப்படி கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்துறது? பிரகலாத் மகாராஜா கிருஷ்ண பக்திய வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை நமக்கு இருக்கணும். லோபம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை லௌல்யம். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அதை உபயோகப்படுத்துறார் பக்தி ரசாம சிந்தல. கிருஷ்ண பக்தி ரச பாவித மதிஹி கிரியதாம் யதி குதோபி லப்யதே தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏகலம் ஜென்ம கோட்டி சுக்ருதி ந லப்யதே. அவர் சொல்றார் கிருஷ்ண பக்தி பாவனாமிர்த்த அப்படின்னு சொல்லி பிரபுபா வந்து இஸ்கானுக்கு பேர் கொடுத்தார். கிருஷ்ண கிருஷ்ண பாவனாமிர்த்த சங்கா, கிருஷ்ண பாவனாமிர்த்த சங்கா அப்படின்னா இந்த இஸ்கானுக்கு வந்து ஹிந்தியில பேர் கொடுத்தார். அது வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து எடுத்தார். கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற பாவம், கிருஷ்ண பக்தி ரசபாவித மதிஹி கிரியதாம் யதி குதோ அபிலப்யதே, இது வந்து நம்மளால அவ்வளவு எளிமையா அடையப்படக்கூடியது கிடையாதான். அது எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல உடனே பத்திக்கணுமா, அதை உடனே பிடிச்சுக்கணுமா. கிருஷ்ண பக்தி ரசபாவித மதிஹி கிரியதாம் யதி குதோ அபிலப்யதே தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏகலம். அந்த கிருஷ்ண பக்தியை அடையிறதுக்கு, கிருஷ்ண பக்தியினுடைய பாவநிலை அடையிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அபிமூல்யம் ஏக்கலம், லௌல்யம், பேராசை வேணுமா, அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு பேராசை வேணும். அப்பதான் நம்மளால அந்த கிருஷ்ண பக்தி பாவத்தை அடைய முடியும். ஜென்ம கோடி சுக்ருத்திர்னா லப்யத்தே, கோடி கோடி ஜென்மங்களா புண்ணியம் செஞ்சாலும் இந்த விஷயத்தை அடைய முடியாது. கிருஷ்ண பக்தி அடையிறதுக்கு கோடி கோடி ஜென்மங்கள் ஒருத்தர் புண்ணியம் செஞ்சாலும் அடைய முடியாது. அந்த கிருஷ்ண பக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேராசை ஒருத்தருக்கு தேவை. ஸோ அதனாலதான் வந்து இந்த கிருஷ்ண பக்தியிலையும் நம்ம வந்து லோபத்தை உபயோகப்படுத்தலாம்னு சொல்றோம். காம குரோத லோப, அடுத்தது என்ன? மத மோக மாத்சர். மத அப்படின்னா என்ன? பைத்தியகாரத்தனம். அதை எப்படி கிருஷ்ண பக்தியில நம்ம ஈடுபடுத்தலாம்? கிருஷ்ணர் மேல பைத்தியம், கிருஷ்ணர் மேல பைத்தியம், கிருஷ்ணர் எனக்கு வேணும் அப்படிங்கறதால கிருஷ்ணர் மேல ஒரு பைத்தியத்தை காட்டலாம் நம்ம. அதுக்கு அதுக்கும் மறுபடியும் நம்ம வந்து கோபியர்களை உதாரணமாக கொடுக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு அப்கோர்ஸ் அவர் வந்து கோபியர்களுடைய மனோபாவத்தை தான். அடுத்தது மோகா. மோகா அப்படின்னா மயக்கம்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் அப்படியே மயங்கி நிற்கிறது. நம்ம இப்போ எப்படி மயங்கி நிற்கிறோம், நம்ம இன்னைக்கு வந்து பௌதிகத்தில் மயங்கி கிடக்கிறோம். அவருடைய அழகை பார்த்து மயங்கி கிடக்கிறோமான்னு இன்னைக்கு இன்னைய சூழ்நிலையை சொல்லுங்க சாமி. அவருடைய அழகை பார்த்து மயங்கி நிற்கிறோமா, இல்லை ஜட உலகத்தில் இருக்க அழகை பார்த்து நம்ம மயங்கி நின்றுருக்கோம். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், மோகாஷா மோக கர்மானா மோக ஜான விசேத சகா ராட்சசி மாசுரிம் சாய்வா பிரகிருதி மோகினிம் ஸ்ருதாக மோகாஷா மோக கர்மானம். ஒருத்தர் வந்து மயங்கிடுவாங்க அவங்களுடைய ஆசைகள், யார் வந்து கிருஷ்ணரை ஏளனம் செய்கிறாங்களோ கிருஷ்ணரை ஒழுங்காக புரிஞ்சுக்கலையும் அவங்களுடைய ஆசைகள் கர்மங்கள் ஞானங்கள் எல்லாமே வந்து மயங்கிடுவாங்க. அதெல்லாம் அவங்க வந்து மயக்கப்பட்டுருவாங்க. ஸோ யார் ஒருத்தர் கிருஷ்ணர் பக்தியில் இல்லையோ அவங்க வந்து பௌதிகத்தில் மயங்கி கிடக்குறாங்க. ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனம் ஜனம் சுந்தரின் கவிதா இதில் வந்து ஒருத்தர் வந்து மயங்கி கிடப்பாங்க. காசு பணத்தில் வந்து அப்படியே அவனுக்கு வந்து பயங்கர பற்றுதல், அப்படியே மயங்கி நிற்பான். அப்புறம் பெண்கள் மேலே மயங்கி நிற்பான். அப்புறம் ஜனம் சொந்தக்காரங்க மேலே, அப்புறம் பேரு புகழ் பதவி இதில், இப்படி பல விஷயங்களில் ஒருத்த வந்து மயங்கி நின்று இருப்பான். இதை விட்டுட்டு கிருஷ்ணர் மேலே மோகம் கொள்ளணும். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா மதன மோகனா, அதாவது மன்மதனையும் மயக்கக்கூடியவர். கிருஷ்ணர் வந்து மன்மதனையும் மயக்கக்கூடியவர். அதனால நம்ம பகவான் கிருஷ்ணர்கிட்ட நம்மளுடைய மோகத்தை திருப்பணும், அதுதான் வந்து நமக்கு தேவை. கிருஷ்ணர் வந்து கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம், கோட்டி கோட்டி மன்மதர்களுடைய அழகை வாழ்ந்தவர் கிருஷ்ணர். அதனால நம்ம கிருஷ்ணருடைய அழகுல மயக்கப்பட்டிருக்கோம். சரி, இந்த அஞ்சையும் கிருஷ்ண பக்தியில நம்ம உபயோகப்படுத்தலாம். அதுக்கடுத்து மாத்சரியம் பொறாமை, அதை எப்படி நம்ம கிருஷ்ண பக்தியில உபயோகப்படுத்துறது? எப்படி உபயோகப்படுத்தலாம்? அசுரர்கள் மேல கோபம் கொள்ள, பொறாமை வந்து கிருஷ்ண பக்தியில உபயோகப்படுத்த முடியாது, அதுக்கு வேலையே கிடையாது. யா ஒரு விதத்துல சொல்லலாம் பொறாமையின் காரணமாக கோவப்படுறது அப்படின்னு. இருந்தாலும் பொறாமை அப்படிங்கிறத நேரடியாக எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து கிருஷ்ண பக்தியில் உபயோகப்படுத்த முடியாது, அதுக்கு வந்து வேலையே கிடையாது. கிருஷ்ண பக்தியில் பொறாமை உபயோகப்படுத்துறதா எப்படி தெரியுங்களா? ஓ, இந்த பக்தர் மட்டும் நல்லா ஸ்லோகம்லாம் சொல்கிறாரு என்னால் முடியலையே அப்படின்னு பொறாமைப்படுறது, இல்லை இவர் மட்டும் நல்லா இருக்கிறாரு நமக்கு நல்லா இல்லையே பௌதிகத்தில் அப்படின்னு நினைக்காது. இதுக்கு வந்து பக்தியில வேலையே கிடையாது, பக்தியில அதுக்கு இடமே கிடையாது, பொறாமைக்கு இடமே கிடையாது பக்தியில. அப்படின்னா அது பேர் பக்தியே கிடையாது, பொறாமைக்கு பக்தியில இடமே கிடையாது. கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்ட காரணத்தினாலதான் நம்ம இந்த பௌதிக உலகத்துல தவிச்சுட்டு இருக்கோம் அனாதிய காலமா. எப்ப ஆரம்பிச்சோன்னு தெரியாம நம்ம இந்த பௌதிக உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய அந்த பொறாமை. நம்ம நம்மளுடைய இந்த பௌதிக வாழ்க்கை மொத்தத்துக்குமே அடிப்படையில் இருக்கக்கூடியது கிருஷ்ணன் மேலே வந்த ஒரு சின்ன ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் அதுலேருந்து காமம் வளருது, அப்படியே படிப்படியாக நம்ம வந்து மொத்தத்தையும் வளர்த்துட்டு இந்த பௌதிக உலகத்தை வீழ்ந்து கிடக்கிறோம். அதனால இந்த பொறாமையை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு வேலையே கிடையாது. ஒரே ஒரு தடவை ப்ரோபா சொல்லியிருக்காரு பொறாமையும் கிருஷ்ண பக்தியில் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு மாயாவாதிகளுக்கு உதாரணம் கொடுத்தார். மாயாவாதிகள் வந்து மக்களை கூட்டம் சேர்க்கறத பார்த்து நம்ம பொறாமை பண்ணலாம், அதுக்காக அவங்களை வந்து எதிர்த்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் பொதுவாக சொல்லும்போது நம்ம வந்து பொறாமை வந்து கிருஷ்ண பக்தியில உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அந்த பொறாமையினுடைய உருவங்கள் தான் வந்து இந்த பாம்பு அப்படிங்கிறது. பொறாமை தான் வந்து, பொறாமை உடையவர்கள் வந்து பாம்பை பிறவி எடுக்கிறாங்க, அதிகமாக பொறாமை உடையவர்கள். அதுக்கப்புறம் அந்த வித்யாதரன் அவன் கிருஷ்ணர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் வந்து சொர்க்கத்துக்கு திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கிருஷ்ணரை பிரதட்சிணம் பண்ணிட்டு திரும்பி போயிடுறான். ஸோ இந்த நிகழ்ச்சி நடந்துருது. அதுக்கப்புறம் கோப நண்பர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை வந்து ரொம்ப புகழ்றாங்க, புகழ்ந்து பாடுகிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் பலராமரும் கோபியர்களோட காட்டுக்கு போறாங்க. அங்க காட்டுக்கு போகும்போது அங்க சங்கச்சூடா அப்படிங்கிற ஒரு அசுரன் வரும். அந்த அசுரன் யார் அப்படின்னா, குபேரனுடைய ஒரு சொந்த அவனுடைய சகாக்கள்ல ஒருத்தன். குபேரனுக்கு எப்படி அசுர நண்பர்கள் அப்படின்னா, குபேரனுக்கும் ஒரு சில அசுர நண்பர்கள் உண்டு, அசுர தோழர்கள் உண்டு. ஸோ அது மாதிரி குபேரனுடைய அசுர தோழர்கள் ஒருத்தன் சங்கச்சூடா. சங்கச்சூடா அப்படின்னா என்ன, சங்கு போன்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு மணிய, ஒரு அணிகலனை வந்து தன்னுடைய தலையில சூடா தலையில வச்சுட்டு இருக்காங்க, சங்கச்சூடா. அதனால அவனுக்கு பேரு சங்கச்சூடான்னு பேர். ஸோ இந்த சங்கச்சூடா அசுரன் அங்க வந்து பாக்குறான். அவனுக்கு வந்து என்னன்னா, நான் குபேரனுடைய ஆளு, எங்கிட்ட நிறைய சொத்து பத்து இருக்கு, இந்த பசங்க ரெண்டு பேரும் சும்மா ஒன்றுத்துக்கும் உதவக்கிற பசங்க, மாடு மேய்க்கிற பசங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, நான் தான் இத்தனை பெண்களை அனுபவிக்கணும், இவங்க வந்து அனுபவிக்க கூடாது. பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்து நிறைய பணம் இருக்குதோ அவங்க வந்து நிறைய பெண்களை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு போவோம். எங்க தனம் இருக்கோ, எங்க ஜனம் இருக்கோ, அங்க சுந்தரிகள் அவசியமா தேவைப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து பழக்கம். ஸோ இங்க அதே மாதிரி இங்க சங்கச்சூடன் வந்து அவனுடைய பணத்தினால அவன் வந்து ரொம்ப பெருமையோட இருந்தான். நான் வந்து நிறைய பணம் வச்சிருக்கேன், நான் வந்து பெரிய பணக்காரன், அதனால நான் வந்து இந்த பெண்கள் எல்லாம் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணானா, கோபியர்கள் எல்லாரையும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். கோபியர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ கோபியர்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ கிருஷ்ணர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா பலராமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே கிருஷ்ணர் அங்க வர்றார், அப்படியே கழுத்துல அவனை பிடிச்சார், முட்டில ஒரு குத்து குத்துனார், எப்படி ஒரே ஒரு குத்து குத்துனார், அவன் செத்து போயிட்டான். ஒரே குத்து குத்துனாரே அவன் வந்து ஆள் காலி. கிருஷ்ணரை பிடிச்சு ஒரே குத்து குத்துனார் தலையில, அவ்வளவுதான் அவன் முடிஞ்சது கதை. அவனுக்கு சங்கச்சூடா அவன் வந்து எல்லாம் உடம்புல இருந்து மலம் சிறுநீர் எல்லாம் கழிச்சுட்டு இறந்து போயிட்டான். ஏன்னா மரணம் அந்த மாதிரி ஒரு குத்து, ஒரு புடி பிடிச்சாருன்னா அந்த புடியில இருந்து அவனால நழுவ முடியாது. அப்புறம் அவனுடைய தலையில இருந்த அந்த சங்கச்சூட மணியை எடுத்து, அந்த ஜொல்ல எடுத்து பலராமருக்கு கிருஷ்ணர் வந்து பிரசன் பண்றார், நீ வச்சுக்கப்பா அவன் தலையில அப்படின்னு சொல்லி. ஸோ பலராமர் ரொம்ப சந்தோஷத்தோட அதை ஏத்துக்கிறார். இதோட இதுதான் 34வது அத்தியாயம். 35வது அத்தியாயம், சாரி 33, இது 34வது அத்தியாயம், கோபியர்களின் விரகதாபம். கோபியர்கள் கிருஷ்ணன் மேல, இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். கோபியர்கள் கிருஷ்ணன் மேல ரொம்ப பற்றுதல் கொண்டிருந்தாங்க, அளவில்லாத பற்றுதல். அந்த அளவில்லாத பற்றுதலை வந்து அவங்க வந்து ராசன் ரணத்துல திருப்தி கொண்டிருந்தாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா அதே சமயத்துல பகல் நேரத்துல கிருஷ்ணர் வந்து இருக்கிறது கிடையாது அவங்க கூட. அதனால பகல் நேரத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியாம அவங்க வந்து பகல் நேரத்துல ரொம்ப ஏமாற்றத்தை உணர்றாங்க. இது வந்து மிக உன்னதமான ஒரு நிலை, கிருஷ்ணரை கண்ட பிரிவினால இயங்கிறது அப்படிங்கிறது. இந்த நிலை தான் வந்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரதானமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுது. கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதுனால அனுபவிக்கக்கூடிய ஒரு துக்கம். இது துக்கம் மாதிரி தெரியலாம், ஆனா அதுவும் வந்து ஒரு ஆனந்தம். சைதன்ய மகாபிரபு அதை தான் வெளிப்படுத்தினார். கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரேமை நிலையை வந்து சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். கோபியர்கள் என்ன நிலையை உணர்ந்தாங்களோ அந்த நிலையை இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த அத்தியாயத்துல நிறைய சொல்லப்படும். எப்படி கோபியர்கள் வந்து கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் நினைச்சு வருந்துறாங்க, அதாவது அந்த புல்லாங்குழலுடைய ஓசைகளை அதை நம்மளால கேட்கலையே இப்ப அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய பொருள்கள் இயங்காத பொருள்கள் எல்லாமே கிருஷ்ணரை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய எண்ணத்துல கிருஷ்ணருடைய பிரிவினால வருந்துறாங்க. உண்மையில சொல்ல போனா கிருஷ்ணரை எண்ணும் போது கிருஷ்ணர் அந்த இடத்துல இருக்கிறார். அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த அதுல ஒரு ஆனந்தமும் கிடைக்குது. அது அதை வந்து அவங்க அது பக்தியினுடைய மிக உன்னதமான நிலை. அதை வந்து நம்ம வார்த்தைகளாலெல்லாம் விவரிக்க முடியாது. கிருஷ்ணர் மேல பற்றுதல் வந்து கிருஷ்ணர் மேல பிரேம பக்தி வந்தது அப்படின்னா அப்ப நம்ம அதை உணர முடியும், கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது. சைத்தன்ய மகாபுரு சொல்றார், யுகாயுத்தம் நிமிக்ஷேன சக்ஷுஷா பிராவிஷாயுத்தம் சூன்யாயுத்தம் ஜகத் சர்வம் கோவிந்த விரகேனமே. என்ன அர்த்தம் யாரால சொல்ல முடியும்? வெங்கடேஷ் தெரியாதா? தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. தெரியாதா? சுத்தமா தெரியாது. எல்லாரும் சிக்ஸ் செமினார் அட்டன் பண்ணீங்கல்ல, எல்லாரும் பரிச்சை எழுதினீங்கல்ல, அப்புறம் எப்படி மறந்து போவோம்? தினமும் சொல்றோம்ல கோயில்ல, அதுதான் தெரியாது. கொஞ்சமாவது சொல்லு, கொஞ்சம் கூட தெரியாதா உனக்கு? சொல்லு பார்க்கலாம்.
என்ன மீனிங்னா, பகவான் விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சது கூட எனக்கு இந்த உலகமே வெற்றிடமா தெரியுது. பகவான் இல்லாம கோவிந்த விரகம், அந்த கோவிந்தனோட விரகம் எனக்கு இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு.
யுகாயுத்தம் நிமிஷம், நிமிஷ் அப்படின்னா இப்படி கண் வந்து இமைக்கக்கூடிய ஒரு நேரம், கண் வந்து இப்படி இமைக்கக்கூடிய ஒரு அப்படி. அது வந்து நம்மளுடைய அது வந்து அனிச்ச செயல், அது நம்ம வந்து ஒரு விருப்பப்பட்டு இமைக்கிறதுங்கிறதே கிடையாது. கண் இமைக்கிற நேரத்துல வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பல யுகங்களா உணர்கிறேங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. யுகாயுத்தம் நிமிக்ஷேணம் சக்ஷுஷா பிராவிஷாயுத்தம், கண்ணுல இருந்து அவர் இல்லாம இருக்காரு. சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனமே, அந்த கோவிந்தனுடைய பிரிவுல நான் வந்து மொத்த உலகத்தையும் சூன்யமா கருதுறேன், எல்லாமே வெற்றிடமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய மனோபாவம், இதுதான் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மனோபாவம். அதை வந்து இந்த பதத்துல இந்த அத்தியாயத்துல நம்ம வந்து பாக்குறோம். இங்க பிரபுபா வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் அவர் வந்து சத்கோசாமி அஷ்டகம் பண்ணார், அதுல இருந்து மேற்கோள் காட்டுறார். இந்த ஆறு கோசுவாமிகளும் அரச சேவையில் அனுபவித்த மேன்மைகளையும் ராஜகோப வாழ்க்கையும் துறந்து விருந்தாவனம் சென்று சாதாரண இரவலர்களை கொன்று வீடு வீடாக உணவு பெற்று வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறாங்க. சோ அப்போ அவங்க ஒவ்வொரு நேரமும் ராதா கிருஷ்ணனை நினைச்சுட்டு இருந்தாங்க, ராதா கிருஷ்ணருடைய பிரிவுல இருந்தாங்க. ஹே ராஜே விருது ஜேவிகே சுலலிதா, ஹே நந்தோ சுனோ குதா, ஹே ராதே நீ எங்க இருக்க, பிரஜநந்தன் கிருஷ்ணா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி பிருந்தாவனத்துல தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்களாம் கோசாமிகள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் சொல்ற. சோ இந்த மனோபாவம் பிருந்தா நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம பார்ப்போம். கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை பல பல விதத்துல கோபியர்கள் வந்து வர்ணிக்கிறாங்க. கிருஷ்ணருடைய அழகையும் கிருஷ்ணருடைய புல்லாங்குழலையும் அவருடைய அணிகலன்களையும் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வர்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து 35 அக்ரூரர் தூது. கம்சன் வந்து அக்ரூரர தூது அனுப்புறது. பிருந்தாவனம் இங்க இன்னொரு கருத்தை இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல பிரபுபா முன்வைக்கிறார். பிருந்தாவனத்துல எப்பவுமே கிருஷ்ணர் இருந்தார், அங்க இருந்தவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய ஸ்மரணையிலே இருந்தாங்க. அப்படி இருந்தபோது பிருந்தாவனத்துல பிருந்தாவனத்துக்கும் பிருந்தாவன வாசிகளுக்கும் எப்பவுமே தொந்தரவு வந்துட்டே இருந்தது, பல அசுரர்கள் வந்துட்டே இருந்தாங்க. அது ஏன் யாரால பத்தி சொல்ல முடியும்? பக்தர்லாம் வந்தா பக்தி பண்றதுக்குள்ள வரணும், கொல்றதுக்குள்ள வராங்க.
கிருஷ்ணருக்கு வந்து வீரம்னு ஒரு இருக்கு, அது சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக.
அத அவர் பிருந்தாவனத்தை விட்டு வெளில போய் துவாரகையிலே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்ல.
ரெண்டாவது வந்து அதை பார்த்துட்டு கோபியரும் கோபீஸ்களும் வந்து அவங்க
கோபியர்களும் கோபீஸுமா தமிழ் இங்கிலீஷ்
கோபா அண்ட் கோபியஸ் ரெண்டு பேரும் வந்து அதை வந்து சொல்லி சொல்லி அவங்க வந்து அதை கிருஷ்ணர் இப்படி ஒருத்தரை கொண்டாரு அப்படி அந்த பூதனாவை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமைப்பட்டுப்பாங்க.
ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோபர்களுடைய நடவடிக்கை கோபியர்களுடைய நடவடிக்கை பாத்தீங்கன்னா அவங்க கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் எப்படி எல்லார்ட்டையும் பழகிறார் அப்படிங்கறதுதான் வந்து அவங்க நிறைய பேசிக்கிறாங்க. வழி அசுரர்களை கொன்னதை பத்தி நிறைய அவங்க பேசிக்கிறது கிடையாது. கரெக்டு தானே? அப்ப எதனால விருந்தா கிருஷ்ணர் விருந்தாவனத்துல சாக்ஷாத் அவரே இருக்கார், விருந்தாவன வாசிகள் கிருஷ்ணருடைய ஸ்மரணையிலே முழுக்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விருந்தாவனத்துக்கும் விருந்தாவன வாசிகளுக்கும் பல முறை ஆபத்து வருது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் கேக்குற தத்துவபூர்வமா கேக்குறேன். அசுரர்கள் அழிக்கிறது தான் பிறந்தாரு. நான் என்னோட கேள்வி என்னன்னா கிருஷ்ணரை நோக்கி வர்றத பத்தி நான் கேட்கல. விருந்தாவனத்துக்கும் விருந்தாவன வாசிகளுக்கும் ஏன் பிரச்சனை வருது? கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. Not exactly. சொன்னது கரெக்டு, ஆனா அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு வாட்டி கஷ்டம் வரும்போது கிருஷ்ணரை வந்து இன்னும் சரண்டர் ஆகும்.
இது ஒரு கருத்து. நமக்கு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வந்து அதாவது சரணாகதியினுடைய ஒரு கோட்பாடுகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா கிருஷ்ணே ரக்ஷதி இதி விஸ்வாஸ், கிருஷ்ணர் என்ன ரட்சிப்பார் என்ன பாதுகாப்பார் அப்படிங்கிற விசுவாசம், அது வந்து ஒருத்தருக்கு இருக்கணும். கிருஷ்ணே ரக்ஷதி இதி விஸ்வாஸ், இது சரணாகதியினுடைய ஒரு அங்கம். இத வந்து கோபர்களும் கோபியர்களும் காட்டுறாங்க. எப்பெல்லாம் அசுரர்கள் வர்றாங்களோ அப்ப வந்து அவங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணரையே சார்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணே ரக்ஷதி இதி விஸ்வாஸ், அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் இத பார்க்கும்போது? அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணல. கேள்வி என்னன்னா ஏன் அவங்கள ஒண்ணும் பண்ணலாம், அவங்க கிருஷ்ணரை சார்ந்திருக்காங்க. இதுல இருந்து மேல என்ன மேலும் என்ன தெரிஞ்சுக்கலாம்? நல்லா யோசிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து.
கிருஷ்ணர் அவங்களை நம்பி இருக்கிறவங்களை எப்பவுமே காப்பாத்திட்டு இருக்காரு.
கிருஷ்ணர் அவங்களை நம்பி இருக்கவங்களை எப்பவுமே காப்பாத்துறார். ஓகே, அப்புறம் அதெல்லாம் நீங்க சொன்ன முதல்ல சொன்ன பாயிண்டோட கண்டினியூஷன் அது. என் கேள்வியை புரிஞ்சுக்கோங்க தெளிவா. விருந்தாவன வாசிகள் எப்பவுமே கிருஷ்ண ஸ்மரணையில இருக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் அங்க சாக்ஷாத் அவரே இருக்கார். இப்படிப்பட்ட மூடி வைங்க, காது கொடுத்து கேளுங்க, மூளை கொஞ்சம் யோசிங்க. விருந்தாவன வாசிகள் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காங்க, கிருஷ்ணரை சார்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விருந்தாவனத்துக்கும் விருந்தாவன வாசிகளுக்கும் அசுரர்களால ஏன் தொல்லைகள் ஏற்பட்டது? அதுக்கு இவர் ஒரு பதில் சொன்னார், அந்த தொல்லைகளின் மூலமா நம்ம வந்து விருந்தாவனவாசிகள் எப்பவுமே கிருஷ்ணனை சார்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம உணரலாம். அவங்க கிருஷ்ணர்கிட்ட முழுமையா சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் புக்கு எல்லாம் மூடி வைங்க. பகவானோட விருப்பம், அஃப்கோர்ஸ் எல்லாமே பகவானோட விருப்பம் தான். இதுல இது சம்பந்தமா பிரபுபாத் ஒரு கருத்து சொல்றார், விருந்தாவனம் கிருஷ்ணருடைய இடம்தான், ஆனா அதுவும் வந்து மேலோட்டத்தில் பார்க்கும்போது பௌதி உலகத்தை சேர்ந்ததா இருக்கு. பௌதி உலகத்துல எப்பவுமே யாருமே வந்து அமைதியை எதிர்பார்க்க முடியாது, அதை காட்டுதான் இது. பௌதி உலகத்துல யாருமே எப்பவுமே அமைதியா இருக்கலாம்னு நினைச்சிட முடியாதான். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டா நான் அமைதியா இருக்கலாம், நான் அனுபவிக்கலாம், நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சாத்தியம் கிடையாது, அது தவறான எண்ணம். கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டா எனக்கு எல்லாம் நல்லதா நடக்கணுங்க, அதுக்காக நான் கிருஷ்ணரை அணுகிறேங்க. அது ஒரு ஆரம்ப கட்ட நிலை. உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா, ஆஸ்லிஷ்யவா பாதரதம் பினஷ்டுமா அதர்ஷனம் மர்மஹத்தம் குரோத்வா யதா ததா வாவி ததா துலம் பட்டு மத் பிராணநாதஸ்து சயேவன பழா. இதுதான் உயர்ந்த நிலை. இது என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கை தூங்க. யாருக்கு தெரியும்? சங்கரா
சங்கரா சங்கரா சங்கரா சங்கராச்சாரியா
புஜாரி சத்தமா சத்தமா உங்களுக்கு கேக்குதா? கடைசியில கேக்கலையா? எவ்வித கட்டுப்பாடும் அவர் வந்து கிருஷ்ணர் மேல நம்ம எந்த கட்டுப்பாடும் இருக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் நம்மள முரட்டுத்தனமா நடத்தினாலும் சரி, கிருஷ்ணர் நம்மள அணைச்சிட்டாலும் சரி, அவரை தான் நம்மளுடைய பகவான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உன்னதமான நிலை. அந்த உன்னதமான நிலை அதை தான் ஒருத்தர் வந்து இருக்கணுமோ ஒழிய சும்மா கிருஷ்ணர் என்னை அமைதியாக வச்சுப்பார், கிருஷ்ணர் என்னை சந்தோஷமாக வச்சுப்பார். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், ஒரு சிலர் கோயிலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா கோயிலுக்கு வர்றதே நிறுத்திடுவாங்க. ஏதாவது கடன் தொல்லை வந்துடுச்சு, இல்லை பணம் நம்ம போட்டு வச்சுருந்த பேங்க் பேலன்ஸு புட்டுக்குச்சு, இல்லை கணவன் மனைவி யாராவது இறந்து போயிட்டாங்க, இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். வந்துட்டே இருப்பாங்க, பையன் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் கோயிலுக்கே அவங்க வரல. நான் தான் கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்தேனே, பையன் தான் என் பையன் அப்படி இருக்கும்போது என் பையன் ஏன் செத்து போகணும், நான் அதுக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு வரணும். இதெல்லாம் பக்தி கிடையாது. பக்தி அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், ஏன்னா பௌதி உலகத்துல ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் கூடவே இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனைகள் வரும். இதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுட்டு அதை உபயோகப்படுத்தணும் கிருஷ்ண பக்தியில. அத்தகைய பிரச்சனைகள் எல்லாரையுமே எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம மேலும் முன்னேறதுக்கு உபயோகப்படுத்தணும். இதுதான் வந்து கிருஷ்ணருடைய சோதனைகள். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம கிருஷ்ணர்கிட்ட அதிகமா சரணடைஞ்சோம்னா அந்த சோதனையில நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு அர்த்தம். பிரச்சனைகள் வரும்போது அந்த கிருஷ்ணர் பக்தியை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த சோதனையில நம்ம தோல்வி அடைகிறோம்னு அர்த்தம். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பௌதிக உலகத்துல எப்பவுமே பிரச்சனை வரும், நம்மளும் கிருஷ்ணர் கூட தான் இருக்கிறோம், நம்மளும் விருந்தாவனத்துலதான் இருக்கிறோம், உண்மை அதுதான். ஆனா நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது மனசுல, உள்ளே பிரச்சனை, வெளில வர்றதெல்லாம் விடுங்க, உள்ளே எவ்வளவு பிரச்சனை வருது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து கிருஷ்ணரை நினைச்சு கிருஷ்ணருடைய ஸ்மரணையில இருந்து வெற்றி கொள்ளணும். பிரச்சனை வரும்போது கிருஷ்ணா நீதான்ப்பா காப்பாத்தணும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அதிகமா சரணடையணும். அதுதான் வந்து குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்யறாங்க, கிருஷ்ணா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடு, அப்ப நாங்க எப்பவுமே உன்னை மேலும் மேலும் நினைச்சு உன் மேல அதிகமா சரணடைஞ்சு பக்தியில மேலும் மேலும் முன்னேறிண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் எடுக்கிறாங்க. ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, பொதுவா கிருஷ்ணகிட்ட வந்தா நான் அமைதி ஆகணும், கிருஷ்ணகிட்ட வந்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு வராங்க. ஆனா குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா எனக்கு பிரச்சனையே கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இதனடா இது வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம், ஆனா அதுதான் உண்மையான பக்தி. பக்தி அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட எந்த அளவுக்கு அதிகமா சரணடையணுமோ அந்த அளவுக்கு அதிகமா சரணடைறதுக்கு முயற்சி பண்ணும், அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே சாதகமா பயன்படுத்திக்கணும். பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமா பயன்படுத்தக்கூடியவன் பக்தன். இதுதான் வந்து இங்க பிரபுபாத் இத ஒரு கருத்து கொடுக்குற இந்த இடத்துல. ஸோ இந்த அரிஷ்டாசுரா அப்படின்னு ஒரு அசுரன் வரான், அந்த அசுரன் வர்றதை அடிப்படையா வச்சு பிரபுபாத் இந்த கருத்தை கொடுக்குறார். அரிஷ்டாசுரா அப்படிங்கிற அசுரன் ஒரு காளை மாட்டு வடிவுல ஒரு ஒரு எருது அதனுடைய வடிவுல வர்றான். அரிஷ்டாசுரா அப்படிங்கிற ஒரு அசுரன் அவன் வந்து பிருந்தாவனத்தை பூமியை வந்து அப்படியே தன்னுடைய கொம்புனால குத்துறான், அந்த பிருந்தாவன பூமியே ஆடுது அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப பெரிய உடம்பு அவனுக்கு. அவனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா வானத்தை தொடர்ற மாதிரி இருக்கு, அவ்வளோ பெரிய அசுரனா இருக்கான். இங்க அவனுடைய உடலை பத்தி ஒரு சில வர்ணனைகள் கொடுக்கப்படுது. அவனுடைய உடம்பு எவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா அவனுடைய சத்தம் கேட்டு கர்ப்பிணி பெண்கள் பசுக்கள் எல்லாருக்கும் வந்து பிரசவம் ஆயிடுச்சான், குற பிரசவம் ஆயிடுச்சான். அப்படின்னா எந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடியதா அவனுடைய அவனுடைய குரல் அவனுடைய சத்தம் இருக்கும்னு பாத்துக்கலாம். அவன் வந்து ரொம்ப ஆழமா அந்த மண்ணை நோண்டிண்டு வரான். அப்ப பிருந்தாவன வாசிகள் எல்லாருமே உடனே வந்து கிருஷ்ணா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவங்கெல்லாம் பயப்படுறத கண்டனி கிருஷ்ணர் வந்து உடனே தைரியம் சொல்றார், கவலைப்படாதீங்க நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இந்த அரிஷ்டாசுரனை சவால் விடுறார், வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். ஸோ அப்ப அவன் வர்றான், அவன் வந்து கிருஷ்ணரை நோக்கி வர்றான். வந்தனி கிருஷ்ணர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அவன் காலை பிடிச்சு சுத்தி தமாலு தூக்கி கொஞ்சம் தூரத்துல அடிக்கிறார். அவன் அங்க உளுந்தறியும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு உணர்வு போயிடுச்சு. அப்புறம் திரும்பி எந்திரிச்சு வர்றான், எந்திரிச்சு வரும்போது கிருஷ்ணர் வந்து அவனுடைய காலை உடைச்சு அது வந்து என்னமோ ஒரு துணியை மடிக்கிற மாதிரி அவனோட காலை அப்படி எளிமையா மடைச்சு அவனை வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு, அவனை வந்து கொண்டுடுறாரு. ஸோ உடனே தேவலோகத்துல இருந்து எல்லாருமே வந்து மலர் மாலையெல்லாம் மலர்கள்லாம் தூறான், ஏன்னா அரிஷ்டாசுரன் தேவலோக தேவர்களையும் அச்சப்படுத்தினான். அந்த மாதிரி பலம் வாய்ந்த அந்த அசுரன் பிருந்தாவனத்தை தாக்க வந்தான். ஆனா கிருஷ்ணர் வந்து அவனை ரொம்ப எளிமையா கொண்டுட்டார். இந்த நிகழ்ச்சி நடந்தறியும் நாரதர் அங்க வர்றார், கிருஷ்ணர் ஆண்டவர். நாரதரோட வேலை என்ன அப்படி இந்த இடத்துல அப்படின்னா, ஏற்கனவே நாரதர் ஒரு தடவை ஒரு காரியம் பண்ணார், என்ன பண்ணாரு, கம்சனை குழப்பினார். குழப்பத்திலேயே இருக்க நீங்க, கம்சனை கிட்ட வந்து அவனுடைய செயல்கள் எல்லாத்தையும் துரிதப்படுத்தினார். ஏய் கம்சா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, சீக்கிரம் கிருஷ்ணரை வருகை பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி மறுபடி இவர் வந்து கிருஷ்ணருடைய வருகையை விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து நினைக்கிறார். அதனால நாரதர் போய் மறுபடியும் கம்சன்கிட்ட போய் கதையெல்லாம் சொல்றார், ஏய் கம்சா நீ என்னமோ சும்மா நினைச்சிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்கிற இங்க, ஆனா உண்மை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்றார். எட்டாவது குழந்தை வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறந்தது, அந்த பிறந்த குழந்தைய வசுதேவர் வந்து உனக்கு சொல்லாம கொண்டு போய் பிருந்தாவனத்துல நந்த மகாராஜரோட வீட்டுல வச்சுட்டாரு. அந்த வீட்டுல இன்னைக்கு அந்த பையன் வளர்ந்துட்டு இருக்கான், அவன் பேரு கிருஷ்ணா. ஏற்கனவே உன்னுடைய சகாக்கள் எல்லாரையும் அவன் தான் கொண்டவன், உன்னோட ஆளுங்க நீ அமுச்சு வச்ச ஆளுங்க எல்லாத்தையும் அந்த பையன் தான் கொண்டிருக்கான். நீ என்னடானா அவன் யாரோ ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவன் தான் வந்து உன்னை கொல்றதுக்கு வந்திருக்க கூடிய அந்த விஷ்ணு, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன கம்சனுக்கு வந்து நாரதர் மேல ஒரு பெரிய ஒரு அன்பு வந்துச்சு. ஓ நமக்கு வந்து விஷயத்த சொல்லிட்டாரா நாரதர் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வசுதேவர் மேலையும் தேவகி மேலையும் பயங்கர கோபம். ஏன்னா வசுதேவரை வந்து நம்புனாவன், வசுதேவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு, அதாவது தனக்கு குழந்தை பிறந்ததை கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்புனான். வசுதேவர் கொண்டு போய் அங்க வச்சதை நினைச்சதையும் வசுதேவர் மேல பயங்கர கோபம். உடனே வசுதேவர் தேவகிய மறுபடியும் சிறைப்பிடிச்சு சங்கிலியில அடைச்சு உள்ள வச்சிடறான். வசுதேவர் தேவகி அடைச்சிட்டு அவன் வந்து மறுபடியும் வந்து எல்லா வேலைகளையும் என்ன பண்றது அப்படிங்கறத யோசிக்கிறான். முதல்ல என்ன பண்றான், கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கனை கூப்பிடுறான். அந்த அரக்கனை கூப்பிட்டு நீ போய் விருந்தாவனத்துல போய் கிருஷ்ணனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்படின்னா என்ன அர்த்தம், விருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ணரால கொல்லப்படுறதுக்கு அனுப்புறான். கிருஷ்ணரை கொண்டுட்டு வர்றதுக்கு அனுப்புறான் அப்படின்னா கிருஷ்ணரை கொல்ல முடியுமா? கிடையாது. கிருஷ்ணரால கொல்லப்படுறதுக்கு அனுப்புறான். கிருஷ்ண பலராம் ரெண்டு பேரையும் வந்து நீ போய் கொன்னுடு அப்படின்னு சொல்லி கேசி அரக்கனை அனுப்பிச்சு வைக்கிறான். அப்புறம் குத்துச்சண்டை வீரர்களை கூப்பிடுறான். சானுரா, முஷ்டிகா, ஷுலா, தோஷலா, அது மாதிரி இன்னும் நிறைய குத்துச்சண்டை வீரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் ஒரு சண்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் வந்து இந்த கிருஷ்ண பலராம் ரெண்டு பேரையும் கூப்பிடுறேன், கேசி போய் கொன்னுட்டா ரொம்ப நல்லது, அப்படி கேசியால கொல்ல முடியல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து இங்க கூப்பிடுறேன், இங்க அவங்க வரட்டும், அவங்க வரும்போது ஒரு யானை ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோ, கோலாயாப்பியோட யானை, அந்த யானை மத யானை பெரிய யானை இருக்கிறதுல அந்த யானையை ஏற்பாடு பண்ணி அவங்க குத்துச்சண்டைக்கு வர்ற வழியிலேயே அவங்கள நான் வந்து முடிச்சிடுறேன், யானையில மிதிச்சு முடிச்சிடறேன். அப்படியே முடியலன்னா நீங்க நாலு பேரும் சேர்ந்து பொடி பசங்க, நீங்க எல்லாம் பெரிய குத்துச்சண்டை வீரர்கள், அதனால அவங்கள வந்து ரெண்டு பேரையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இந்த குத்துச்சண்டை அப்படிங்கிறது வந்து அப்பையில இருந்தே இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வகையான பழக்கம். இது வந்து வீர விளையாட்டு சத்திரியர்களுக்கு குறிப்பா. ஸோ அந்த குத்துச்சண்டைக்கு வந்து அழைப்பு எடுக்கிறாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து முடிவு செய்யறான். உடனே இதுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிவனுக்கு வந்து வழிபடுறான், சிவனை வழிபடுறான் கம்சன். அதுக்கு சிவனுக்கு வந்து இது மிருக பலி கொடுத்து அவன் வந்து வழிபடுறான். தனுர் யஜ்யா அப்படிங்கிற ஒரு யஜ்யத்தை பண்ணுறான். என்னைக்கு பண்ணுறான் அப்படின்னா பிரதோஷத்தை அன்னைக்கு பண்ணுறான், சத்துர்தசி திதி பிரதோஷத்தை அன்னைக்கு அவன் வந்து சிவனை வழிபடுறான், எனக்கு வந்து இதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி தயார் நிலையில வச்சுக்கிறான். ஸோ இதெல்லாத்தையும் பண்ணிட்டு கேசியை அனுப்பிச்சுட்டு அக்ரூரரை கூப்பிடுறான். அக்ரூரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரர் வந்துடும். அக்ரூர்கிட்ட எல்லா தன்னுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நான் வந்து பசங்களை இங்க கூப்பிட போறேன், சும்மா சண்டே காட்சி, அவங்கள வந்து மதுராவினுடைய அழகை ரசிக்க வாங்க, மதுராவினுடைய அழகை ரசிக்க வாங்க, இங்க வந்து இந்த குத்துச்சண்டைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இந்த குத்துச்சண்டையில வந்து பாக்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பசங்களை நான் இங்க கூப்பிட போறேன், நீ தான் அந்த காரியத்தை பண்ணணும், நீ தான் அங்க போய் அந்த பசங்களை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வழியிலேயே வந்து கூலையாப்பிட யானையை வச்சு இவங்களை கொன்னுடுவேன், அப்படி முடியாத பட்சத்துல இந்த குத்துச்சண்டை வீரர்கள் இவங்க நாலு பேர் இருக்கிறாங்க, இவங்க வந்து கிருஷ்ண பலராம் ரெண்டு பேரையும் முடிச்சு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து தன்னுடைய திட்டத்தெல்லாம் விளக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பலராம் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஜராசந்தன் என்னுடைய மாமனார், அப்புறம் எனக்கு துணைக்கு நிறைய அசுரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவன் வரிசையா லிஸ்ட் கொடுக்குறான், பானாசுரன், நரகாசுரன், த்விதா, சம்பரா, இவங்கெல்லாம் என்னுடைய அசுரர்கள், அவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள், அவங்கெல்லாம் வந்து எனக்கு உதவி செய்வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாரையும் இந்த மூ உலகமே என்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடும், அதனால நான் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிறான். ஸோ அக்ரூரர் யாரு, அக்ரூரர் யாரு, எது வம்சத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அக்ரூரர் ஏன் கம்சனோட இருந்தாரு, அக்ரூரர் ஏன் கம்சனோட இருக்கணும், அக்ரூர்ட்ட வந்து எது வம்சத்தினுடைய வாரிசு பகவான் கிருஷ்ணரையே அழிக்கிறதுக்கு கம்சன் வந்து சொல்றான். கம்சன் என்ன சொல்றான், அக்ரூரா நீ என்னுடைய நண்பன் அப்படிங்கிறான். அக்ரூரர் ஏன் கம்சனுடைய நண்பனா இருக்கிறாரு, அப்ப வந்து அவன் வந்து உண்மையான நட்பு இல்லையா, கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லையா, வசுதேவர் தேவகி எல்லாம் சிறையில இருந்தாங்க, அப்ப அக்ரூருக்கு அந்த அளவுக்கு பக்தி இல்லையா? கொஞ்சம் தெளிவா நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்க போய் சொல்றதுக்கா மரண ஒற்றாரா என்ன? கம்சனுக்கு நல்ல புத்தி சொல்லலாம், ஆனா அவர் நல்ல புத்தி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? நல்ல புத்தி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே.
சீக்கிரமா வந்து கிருஷ்ணர் இங்க வந்தானா அவனை கொண்டுவார்னு அவருக்கு தெரியும், அதனால வந்து கூட்டு வரதுக்கான ஒரு கருவி அவர் இருக்காரு.
கொஞ்சம் தெளிவா கிருஷ்ணனோட ஏற்பாடுதான்
சம்பவத்தை வந்து கொஞ்சம் விரைவுபடுத்துறதுக்காக அவர் எப்பவுமே அங்க இருக்காரு.
இந்த சம்பவத்தை விரைவுபடுத்துறாரா? கூட வந்து குளிபறிக்கிறதுக்காக ஏறக்குறைய அது
மாதிரிதான்.
அதாவது கம்சனுடைய நண்பன் மாதிரி இருந்து அவன் கம்சனுடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் அவர். வெளியில வந்து நண்பன் மாதிரி இருக்கிறார், அதே சமயத்துல கிருஷ்ணருடைய கிருஷ்ண பலராமரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு அவர் வந்து ஒரு கருவியா உபயோகப்படுத்தப்படுறார். ஸோ பிற்காலத்தில் வரக்கூடிய தேவைகளை முன்னிட்டு ஏற்கனவே வந்து அக்ரூரர் வந்து கம்சன் கூடவே இருந்தார். நம்ம வந்து முதன் முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், முதல் கிளாஸில் பார்த்தோம், எது வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிட்டாங்க, எல்லாருமே வந்து அங்கங்கே பறந்து போயிட்டாங்க கம்சனுடைய அட்டுழையும் தாங்க முடியாமல். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து கம்சன் கூடவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எல்லாருக்கும் மறந்து போச்சு, முதல் கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்படி கூட இருந்தவர்களில் ஒருத்தர் வந்து அக்ரூரர் அப்படின்னு சொல்லி அங்கேயே பார்த்தோம். ஸோ அக்ரூரர் வந்து ரொம்ப நிபுணத்துவத்தோட இந்த கம்சனை வந்து ரொம்ப தந்திரமாக அவர் வந்து டீல் பண்ணுறார். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்ரூரர் கம்சன் கிட்ட சொல்கிறார், ஓ நல்ல திட்டம், வெரி குட், இது மாதிரி தான் பண்ணணும் நீனு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனுக்கு வந்து மறைமுகமாக சொல்கிறார். எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து நமக்கு மேலே இருக்கவங்க வந்து உத்தரவு கொடுத்தாதான் நடக்கும், இல்லைனா அது வந்து நடக்காது. நீ நிறைய திட்டம் தீட்டுற, எல்லாமே அவன் உத்தரவு கொடுக்கணும், அப்போ தான் அது நடக்கும். அவன் உத்தரவு கொடுப்பான்னு நினைக்கிற நம்மளாம் நம்ம நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். இன்னும் ஒரு சில அறிவுரை கொடுக்குறான், உனக்கு வந்து வெற்றி தோல்வியில் நீ வந்து சமமாக இருக்கணும், நீ வந்து வெற்றி தோல்விக்கு வந்து அதனால் மயங்கிடக்கூடாது, ரெண்டுத்துலேயுமே நீ வந்து சமமாக இருக்கணும். நான் உனக்கு எதிராக எதுவும் சொல்றதுக்கு நான் விரும்பலை, நீ என்ன செய்யறியோ அதை செய், உன்னுடைய நண்பன் அப்படிங்கிற முறையில் நீ சொல்றத நீ சொல்ற கட்டளையை நான் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரர் போயிடுறார். இப்போ இந்த கேசி அப்படிங்கிற அரக்கன் வந்து இது அடுத்த அத்தியாயம். கேசி அரக்கன் அவன் ஒரு குதிரையினுடைய வடிவை எடுத்துட்டு விருந்தாவனத்துக்குள்ளார வரான். அவனுடைய பிடரி மயிர் அது காத்துல ஆடுறத பார்த்தா எல்லாருக்கும் அப்படியே நடுங்குறாங்க. அந்த சத்தம், அந்த மயிர் ஆடுற சத்தம் வந்து இடி இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதான். அந்த அளவுக்கு பலமான அசுரன் கேசி அரக்கன். அவன் வந்து தன்னுடைய காலை வச்சு கோபத்தோட அந்த விருந்தாவன பூமியை அடி அடி நடிக்கிறான். ஸோ அதை பார்த்தரையும் கிருஷ்ணர் உடனே வந்து சவால் விடுறார், வா சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். உடனே அவன் வந்து ரொம்ப கோபத்தோடு வந்து கிருஷ்ணர் அடிக்க வரான் காலால். உடனே கிருஷ்ணர் காலை பிடிச்சி எரியிறார். ஓ இது வந்து கேசி அரக்கனை தான் காலை பிடிச்சி எறிகிறார், அரிஷ்டாசுரனை வந்து வெறும்னா ஒரே குத்துலேயே கொம்பை பிடிச்சி உடைச்சிடறாரு, கொம்பை பிடிச்சி உடைக்கிறாரு. அது அப்புறம் அது சொன்னேன். ஆனால் அரிஷ்டாசுரனை தூக்கி வீசுறது கிடையாது, கேசியை மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து தூக்கி வீசுறார். மறுபடியும் எந்திரிச்சு வர்றான். மறுபடியும் எந்திரிச்சு வரும்போது கிருஷ்ணர் எப்படி கொள்றார் கேசி அப்படின்னா, தன்னுடைய கையை வந்து வாய்க்குள்ளார விடுறார். வாய்க்குள்ளார விட்டனையும் கேசி என்ன உணர்றான் அப்படின்னா, ஒரு இரும்பு பிளம்ப தன்னோட வாய்க்குள்ளார விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூடாகுது. வாயிலிருந்து கையை வந்து வெளியில அமைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா முடியல, கை வந்து பெருசாயிட்டே இருக்குது, உள்ள போன கை பெருசாயிட்டே இருக்குது. உடனே அப்படி வாய் கிழிஞ்சு அவன் வந்து செத்து போயிடறான், கேசி இறந்து போயிடறான். ஸோ கேசி இறந்தறையும் அந்த இடத்துல வந்து நாரதர் வரார். நாரதர் வந்து பிரணாம் பண்ணுறார் கிருஷ்ணருக்கு. அவர் பிரணாம் பண்ணி பிரார்த்தனைகள்லாம் செய்கிறார், பிரார்த்தனைலாம் செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னா, நீர் தான் பரமாத்மா. முதல்ல அது சொல்கிறார், நீங்கள் தான் பரமாத்மா, எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய சக்தியின் மூலமாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிறதே அறியாமல் இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார், எல்லா மரத்துலேயும் அதுக்குள்ளார அந்த எரிபொருள் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்குள்ளார நெருப்பு அப்படிங்கிறது இருக்குது, இந்த மரத்துக்குள்ளார நெருப்புங்கிறது இருக்குது. அந்த நெருப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த மரம் வந்து பொழுதுனீங்கன்னா பத்திக்குது. இந்த மரத்துக்குள்ளார நெருப்புனுடைய தன்மை வந்து மறைஞ்சிருக்கு. அது மாதிரி எல்லா பொருள்களையும் எல்லா உயிரினங்களுடைய இதயத்திலையும் பரமாத்மாவாக நீங்கள் மறைஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது போன்று பல பிரார்த்தனைகளை சொல்கிறார், நீங்கள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், நீங்களே எல்லாரையும் கட்டுப்படுத்துறீங்க, நீங்கள் தன்னில் திருப்தி உடையவர், உங்களுக்குன்னு எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் கிருஷ்ணனுடைய மகிமைகளை அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து தர்மத்தை காக்கிறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து நீங்கள் எப்படி தர்மத்தை காக்குறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கண்களால் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் வந்து பல்வேறு அசுரர்களை கொண்டுட்டீங்க, அதை நான் என்னுடைய கண்களால் பார்த்துருக்கேன். அப்புறம் மேலும் நான் கூடிய விரைவில் நீங்கள் பண்ணக்கூடிய லீலைகளையும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருங்கால லீலைகள் எல்லாத்தையும் நாரதர் வந்து சொல்கிறார் கிருஷ்ணர்கிட்ட. வருங்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்க. நாளை மறுநாள் சானுரா முஷ்டிகா போன்ற அரக்கர்களையும் மற்ற மல்லர்களையும் யானைகளையும் கம்சனும் உம்மால் கொள்ளைப்படுவதை நான் நிச்சயமாக அறிவேன். இதை நான் என் கண்களால் காண்பேன். அதன்பின் சங்கா, யாவனா, முரா, நரகாசுரா போன்ற அசுரர்கள் உம்மால் கொல்லப்படுவதையும் நான் காண்பேன். நீ சொர்க்கத்திலிருந்து பாரிஜாத மலர்களை கொண்டு வருவதையும் தேவேந்திரனை வெற்றி காண்பதையும் காண்பேன். அதன்பின் நீர் சால்புடைய அசுரர்களையும் பெண்களான இளவரசியரை சத்திரிய பலத்தால் மனம் புரிவதையும் காண்பேன். நிருக மன்னனை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதையும் காண்பேன். துவாரகையில் இந்நிகழ்ச்சி நடைபெறும். சியாமந்தக மணியையும் உமது மனைவியையும் அடைவதையும் நான் காண்பேன். ஒரு பிராமணனின் மகன் மேலுலகம் சென்ற பின் அவனினை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதையும் நான் காண்பேன். பவுண்டராகா என்ற அசுரனை கொள்வதையும் நான் காண்பேன். மகாராஜ் யுதிஷ்டருக்காக சேதி நாட்டு மன்னனையும் தந்தவக்ரனையும் கொள்வதையும் நான் காண்பேன். துவாரகையில் அரசாளும் போது பல்வேறு வீர செயல்களையும் நான் காண்பேன் அப்படின்னு சொல்லி வரிசையா விளக்குறார் நாரதர். குருச்சேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு நீ உபதேசம் கொடுப்ப, அதையும் நான் வந்து அவனுக்காக தேர் ஓட்டுவ, அதையும் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விளக்கமா கொடுக்குறார். நீ என்னெல்லாம் பண்ண போற அப்படிங்கறது கிருஷ்ணருடைய வருங்கால லீலைகள் எல்லாத்தையும் முன் சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நாரதர் கிளம்பிடுறார். அப்புறம் நண்பர்கள் எல்லாரும் விருந்தாவனத்தில் விளையாண்டு இருக்காங்க. அப்போதே கோவர்தனத்தில் விளையாண்டு இருக்காங்க. கோவர்தனில் விளையாடும் போது அவங்களுடைய விளையாட்டுகளில் ஒன்று என்ன அப்படின்னா போலீஸ் விளையாட்டு. போலீஸ் விளையாட்டுனா என்ன? போலீஸ் திருட விளையாட்டு. ஒரு சிலர் வந்து திருடிட்டு போயிடுவாங்க, போலீஸ் போய் அதை போய் பிடிச்சிட்டு வரும். அந்த ஒரு விளையாட்டை அவங்க வந்து விளையாடுறாங்க. அப்போ வந்து வியூமாசுரா அப்படின்னு ஒரு அசுரன், அவன் வந்து ஆகாயத்தில் பறக்கக்கூடியவன். அவன் வந்து திருடர்களுடைய கும்பலில் வந்து சேர்ந்துக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பசங்க எல்லாரையும் திருடிட்டு போயிடுறான், விளையாட்டு தானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த பசங்களை கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாரையும் உண்மையிலேயே அவன் வந்து திருடிட்டு போயிடுறான், திருடிட்டு ஆகாயத்தில் பறந்துடுறான். அவன் வந்து மாயா மாய தேவனுடைய பையன், அதனால அவன் வந்து ஆகாயத்துல மறைஞ்சு மறைஞ்சுக்கிறான். இந்த விளையாட்டுல வந்து என்னன்னா, திருடர்கள் போலீஸ் இருக்கும், திருடர்கள் இருப்பாங்க, அப்புறம் ஆட்டுக்குட்டிகள் இருக்கும். திருடர்கள் போய் ஆட்டுக்குட்டியெல்லாம் திருடி போயிடுவாங்க. ஆட்டுக்குட்டினா பசங்க வந்து ஆட்டுக்குட்டி வேடத்துல இருப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை வந்து திருடர்கள் போய் திருடிப்பாங்க, அப்புறம் போலீஸ் போய் கண்டுபிடிங்க. இதுதான் வந்து அவங்களுடைய விளையாட்டு. ஸோ இந்த திருடர்கள் ரூபத்தில் வந்து இந்த பியூமாசுரன் இருப்பான். அவன் வந்து ஆடு ரூபத்தில் இருந்த கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாரையும் கடத்திட்டு போயிடுவான். அப்புறம் கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுப்பார். கிருஷ்ணர் புரிஞ்சுண்டு அவனை போய் அப்படியே அவன் கழுத்தில் அப்படியே பிடிப்பார். எப்படி வந்து ஒரு அப்படி இறுக்கமாக பிடிக்கிறார், எப்படி ஒரு சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சா எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்கிறான் கிருஷ்ணர் அந்த அசுரனை. அவன் பேர் என்ன? வியோமாசுரா. வியோமாசுராங்கிற அசுரனை அப்படி பிடிக்கிறார். பிடிச்சி அவ்வளோதான், ஒரே பிடி. சிங்கம் ஆட்டை பிடிச்சதுன்னா ஒரே பிடி தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஒரே பிடியில் அவனை வந்து காலி பண்ணிடுறார். அதுக்கப்புறம் எல்லா நண்பர்களையும் அவன் வந்து கொண்டு போய் ஒரு குகையில் அடைச்சி வச்சிருப்பான். அந்த குகையிலேருந்து விடுவிச்சிருவார். ஸோ இப்படி கிருஷ்ணர் வியோமாசுரன் வதம் பண்ணார். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நோட்ஸ் புக் எல்லாம் முடியுங்க, யாரால சொல்ல முடியும், கேட்டதை வச்சு சொல்லுங்க. மூணு எல்லாத்தையும் முதல்ல என்ன நடந்தது? சிவராத்திரி. சிவராத்திரி கொண்டாட போறாங்க. சிவராத்திரி கொண்டாட போகும்போது அவங்க விரதம் இருந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு வந்து நந்த மகாராஜரை விழுங்க வருது. அப்ப வித்யாதரன், வித்யாதரன் அப்படிங்கிற அந்த ஒரு தேவன், அவன் யாருடைய சாபத்தினாலும் அவன் பாம்பா இருக்கான். அங்கீரமுனியினுடைய சாபத்தினால பாம்பா இருக்கான். எதனால சபிச்சார் அங்கீரமுனி? அவனுடைய அழகினால அவன் வந்து அங்கீரமுனிய கேவலப்படுத்தினதுனால அங்கீரமுனி வித்யாதரனுக்கு சாபம் கொடுத்தார். ஸோ வித்யாதரனை விடுவிக்கிறார். அப்புறம் சங்கச்சூடா. சங்கச்சூடா என்ன பண்ணுவான்? சங்கச்சூடா யாரு? குபேரனுடைய சகாக்கள்ல ஒருத்தன். சங்கச்சூடா என்ன பண்ணுவான்? கோபியர்கள் எல்லாம் எனக்கு, நான் என்னோட சந்தோஷத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்கள் எல்லாம் தூக்கிட்டு போவ பாப்பான், தூக்கிட்டு போயிடுவான். அப்ப கிருஷ்ணர் வந்து சங்கச்சூடனை தன்னுடைய முஷ்டினால குத்தி கொல்லுவார். அப்புறம் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? சங்க அந்த மணியை எடுத்து பலராமருக்கு பரிசா கொடுப்பார். அப்புறம் கோபியர்களுடைய விரகதாபம். கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு பிரிவினால அவங்களுடைய மனநிலை எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அப்புறம் அக்ரூரா, அக்ரூர் தூதுன்னா மொட்டைய சாப்டர் நேம் சொல்றாங்க. என்ன என்ன அங்க என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நாரதர் கம்சன் கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. உண்மையெல்லாம் சொன்னேன்னு அர்ஜுன் அவன் என்ன பண்ணான்? கம்சன் கோபப்பட்டு வசுதேவர் தேவகியை மறுபடியும் சிறையில் அரைச்சிட்டு என்ன பண்றான்? கேசி அரக்கன பிருந்தாவனத்துக்கு அனுப்புறான். அப்புறம் சானுரர் முஷ்டிகர் இந்த மல்லர்கள் எல்லாரையும் தயார் பண்ணி வச்சுக்கிறான், யானையும் தயார் பண்ணி வச்சுக்கிறான். அப்புறம் அக்ரூரை கூப்பிட்டு பேசுறான். என்ன பேசுறான்? தன்னுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்றான். நான் வந்து இந்த மாதிரி கொல்ல போறேன், நீ போய் அவங்கள மதுராவினுடைய அழக பாக்குறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வான்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறான். அப்புறம் அக்ரூர் என்ன சொல்றார்? அக்ரூர் வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் நீ சொல்றதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அப்புறம் அடுத்து என்ன? கேசி அரக்கன். கேசி அரக்கன் சரி, இப்ப நடுவில் அரிஷ்டாசுரன் ஒரு கதை வந்தது, அது எங்க போச்சு? கோபியர்களோட விரகத்தாவது இல்லையா? கோபியர்களோட விரகத்தாவ முடிஞ்சு அக்ரூரை தூது வர்றதுக்கு முன்னாடி அக்ரூரரை வந்து, அதாவது நாரதர் போ, நாரதர் வந்து கம்சனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அரிஷ்டாசுரன் அப்படிங்கிற அசுரன், அவன் வந்து எந்த ரூபத்துல இருக்கான்? எருதனுடைய ரூபத்துல இருக்கான். அந்த அசுரனை வந்து கிருஷ்ணர் கொம்ப பிடிச்சி உடச்சு அவன் காலை உடச்சு அவனை வந்து கொண்டுடுறார். அப்புறம் நாரதர் வரார். நாரதர் வந்து கம்சன்கிட்ட சொல்றார், கம்சன் சிறையை அடைச்சிட்டு தன்னுடைய திட்டங்களை தீட்டிட்டு அக்ரூரரை கூப்பிட்டு விவரிக்கிறான். அக்ரூரர் பேர்றார். அப்புறம் சிவனை வழிபடுறான், சிவனை வந்து கம்சன் வழிபடுறான். அப்புறம் கேசி வந்து விருந்தாவனத்துக்கு போகுது. கேசி விருந்தாவனத்துக்கு போனோடனே என்ன ஆகுது? செத்து போயிடலாம். குதிரை வடிவில் கேசி விருந்தாவனத்துக்கு போறான், பெரிய கணச்சுக்கிட்டு போறான். கிருஷ்ணர் வந்து சவால் விடுறார். எப்படி எப்படி கொல்றார்? ஃபர்ஸ்ட் தூக்கி வீசுறார், அப்புறம் கைய வாய்க்குள்ள விடுறார். அது அப்படியே இரும்பு இரும்பு காய்ச்சி வாய்க்குள்ள ஊத்துற மாதிரி அவனுக்கு வந்து உணர்ந்தான். அதுக்கப்புறம் அப்படியே கைய பெருசு பண்ணிட்டே இருந்தார். கேசி இறந்து போயிடுறான். அப்புறம் தேவர்கள் அரிஷ்டாசுரனுக்கு தான் பூமாலை, கேசி கிடையாது. நாரதர் புகழ்றாரா? நாரதர் முதல்ல கிருஷ்ணரை பார்க்க வராரு. கிருஷ்ணரை பார்க்க வந்துட்டு அவருக்கு வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தி கிருஷ்ணரை போற்றி புகழ்ந்து நடக்க போறது எல்லாத்தையும் சொல்றார். அப்புறம் வியூமாசுரன் வியூமாசுரன் வந்து
எங்க இருக்கு பாரு,
வியூமாசுரன் அப்படிங்கிற அசுரன் அங்க திருடர்கள் முடி வடிவில் திருடர் வடிவில் வந்து அங்கே வந்து ஆட்டு வடிவில் இருந்தவங்க எல்லாரையும் திருடி போயிடுறான். கிருஷ்ணர் புரிஞ்சுண்டு அவனை வந்து சிங்கம் எப்படி ஆட்டை பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரே புடியில் பிடிச்சி அவனை வந்து கொண்டுறாரு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கோம், அடுத்த வாரம் பார்க்கணும். வேற ஏதாவது இதில் சந்தேகம் தான் கேட்கலாம். சந்தேகம் எதுவும் இல்லையா? ஓகே. நாரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த செயல்கள்லாம் நடக்குமே அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
நாரதருக்கு எப்படி தெரியாது?
பகவானுடைய நித்திய லீலா இது. நாரதர் திருலோக சஞ்சாரி, அவர் எல்லா காலத்திலயும் இதே லீலைகளை மறுபடியும் பார்த்திருக்கிறாரு. அதனால சலிச்சு போயிடாரு கிருஷ்ண லீலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண லீலை எத்தனை தடவை பார்த்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அது வந்து ஆனந்தமயமான கிருஷ்ணன் இந்த நிலைகள்லாம் செய்வார். அது வந்து அது ஏற்கனவே பார்த்துருக்குறேன் நாரதன். அதனால மறுபடியும் அதெல்லாம் நான் பார்க்க போறேன்னு சொல்லி சொல்றேன்.